அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 24 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை அரசின் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்துள்ளது பற்றிய செய்திக்குறிப்பு, இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடக்கவிருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர் முத்துகிருஷ்ண சார்வானந்தாவின் கருத்துக்கள்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வரவு செலவு திட்டத்தை நாட்டு மக்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல ஒரு தேர்தலை எதிர்பார்த்து அதற்கு ஏற்றவாறு அவர் நாட்டின் வெவ்வேறு சமூக குழுக்கள் அல்லது பிராந்திய மக்களுக்கு சலுகைகளை அல்லது அவர் முன்மொழிந்திருக்கிறார்.
வரும் 2015 ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய 10 உலக நகரங்கள் பட்டியலில் சென்னைக்கு இடம் கிடைத்திருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் 50 மற்றும் 60 பிரபலமாக திகழ்ந்த திரைப்பட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் காலமானது குறித்த ஒரு குறிப்பு,
இது போலே வருமாயினி மேலே
ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தியறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன், சாதாத்.
இபோலா நோய்க்கு எதிரான பரீட்சாத்தகரமான தடுப்பு மருந்துகள் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் பல லட்சக்கணக்கில் பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் என்று WHO உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 2 தடுப்பு மருந்துகள் ஏற்கனவே மருத்துவக் கூடங்களில் மனிதர்கள் மீது பரிசோதிக்கப்பட்டு வருவதாக WHO அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார்.
At least 5 more vaccines are following up closely and will be in the clinic in the first month.
இந்த மருந்துகளை அபிவிருத்தி செய்யவும் மேற்கு ஆப்பிரிக்காவில் விநியோகம் செய்யவும் தமது WHO நிறுவனம் உருவாக்கியுள்ள திட்டங்களை அவர் கோடிட்டு காட்டினார். இந்த 2 மருந்துகளை விட வேறு 5 தடுப்பு மருந்துகளும் இப்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார்.
மாலியில் இபோலா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 2 சிறுமி ஒருவரின் அருகே செல்ல நேர்ந்திருந்த 40 அதிகமானோரின் உடல்நிலையை அந்நாட்டின் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இவர்களில் 10 சுகாதார பணியாளர்களாவர். இந்த சிறுமி அண்மையில் கினியிலிருந்து மாலிக்கு வந்திருந்தார். மாலியில் இபோலா வந்ததாக உறுதி செய்யப்படும் முதல் நபர் இவர்தான்.
It's a little girl of 2 old. She was sick.
இபோலாவை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதலான நிபுணர்களை உலக சுகாதார நிறுவனம் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வருகிறது. இந்நிலையில் மாலிக்கு இந்த நோய் சென்றிருப்பது நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பின்னடைவு என செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
எதிர்வரும் December 1 முன்னர் பிரிட்டன் செலுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையம் கேட்டிருக்கும் $2.7 billion சர்சார்ஜ் மேலதிக கட்டணத்தை செலுத்த பிரிட்டன் மறுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி பிரசல் செய்தி மாநாடு ஒன்றில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் பேசும்போது, ஐரோப்பிய ஆணையத்திற்கு தாங்கள் இந்த பணத்தை செலுத்தப் போவதாக யாராவது எண்ணினால் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை சிந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பிரிட்டன் இந்த விஷயத்தில் மிக மோசமாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கேமரன் குற்றச்சாட்டினார்.
துனிஷியாவின் தலைநகர் டுனிஸில் தீவிரவாத சந்தேக நபர்களின் வீடொன்றில் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக நுழைந்து நடத்திய தாக்குதலில் 6 கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் 5 பெண்களாவர். இந்த பெண்களை பயங்கரவாதிகள் என அதிகாரிகள் வர்ணித்திருக்கின்றனர். குறைந்தது 1 துப்பாக்கியால் சுட்டதாகவும் குழந்தை ஒன்றை மனிதக்கேடயமாக பயன்படுத்தியதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீட்டின் அருகில் நேற்று வியாழனன்று நடந்த துப்பாக்கி சண்டையொன்றில் போலீஸ்காரர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையினர் இன்று இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். நடந்த தாக்குதலில் இந்த வீட்டில் இருந்த குழந்தை காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துனிஷியாவில் இன்னும் 2 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது.
மாலி நாட்டின் வடபகுதியில் இஸ்லாமிய நடவடிக்கைகளின் மீள் எழுச்சியை எதிர்த்து போராடும் பிரெஞ்சு அரசாங்க முயற்சியின் ஒரு அம்சமாக வடக்கு மாலியில் பிரெஞ்சு ராணுவ நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. இஸ்லாமிய வன்மவாளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த பிராந்தியம் மீண்டும் சென்றுவிடாமல் தடுப்பது மிக முக்கியம் என்று மேற்கு ஆப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்திருக்கும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் ஜோலி லாத்ரேயான் குறிப்பிட்டிருக்கிறார். மாலியின் எல்லைப்புறத்தில் அதன் பாதுகாப்பை பேணுவது மாலியில் நிலை கொண்டுள்ள ஐநா அமைப்பின் பொறுப்பு. ஆனாலும் பிரான்சுக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று அமைச்சர் மேலும் சொன்னார். மாலி நாட்டின் பாதிப்பங்கான வடபகுதியை கடந்த ஆண்டில் இஸ்லாமியவாதிகள் கைப்பற்றியதும் பிரெஞ்சு ராணுவம் மாலிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
ஆஸ்திரேலிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நின்றுவிட்ட இருதயம் ஒன்றை எடுத்து வேறு ஒரு நபருக்கு பொருத்தி வெற்றிகரமாக இயங்க வைத்திருக்கிறார்கள். நின்றுவிட்ட இருதயங்களை கூட இவ்வாறு மற்றவருக்கு பொருத்த முடியும் என்றால் அது இருதய மாற்ற அறுவை சிகிச்சையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக அமையும். ஏனென்றால் இந்த சிகிச்சைக்கு கூடுதலாக இருதயங்கள் கிடைக்கும் நிலை உருவாகும். நின்று போய் 20 நிமிடங்கள் ஆகிவிட்ட ஒரு இருதயத்தை மீண்டும் துடிக்க வைப்பதற்கான வழியொன்றை சிட்னியில் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்ததை அடுத்து இந்த சிகிச்சை சாத்தியமாகியிருக்கிறது. இதனால் வரை மூளைச்சாவடைந்து இருதயம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்களிடமிருந்து பெறப்பட்ட இருதயங்களை கொண்டு மட்டுமே இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்து வந்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை அரசின் நடப்பு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சமர்ப்பித்திருக்கிறார். இந்த வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
சுதந்திர இலங்கையின் 69வது வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் நிதியமைச்சரின் ரீதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றினார். மஹிந்த ராஜபக்சே ஆட்சிக்கு வந்து முன்வைக்கின்ற 10வது வரவு செலவு திட்டம் இது. வெறும் ஜனவரி மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருப்பதால் சட்ட ரீதியான சர்ச்சைகளுக்கு மத்தியில் 3வது தவணைக்காக போட்டியிடுகின்ற மஹிந்த ராஜபக்சேவால் முன்வைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்டம் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பார்க்கப்பட்டிருந்ததைப் போல வாக்கு வங்கியை இலக்கு வைத்து இம்முறை வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம், ஆயுதப்படைகளில் இருப்பவர்களின் பெற்றோருக்கு மாதாந்தம் 1,000 ரூபாய் கொடுப்பனவு, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஓய்வூதிய காப்புறுதி முறை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,000 ரூபாய் கொடுப்பனவு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு, வயது முதிர்ந்தவர்களுக்கு மாதாந்தம் 1,000 ரூபாய்க்கு பதிலாக 2,000 ரூபாய் கொடுப்பனவு, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு 2,500 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு, வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இலவச விதை நெல், அறுவடை நெல்லுக்கு குறைந்தபட்ச உத்தரவாத விலையில் 6 ரூபாய் அதிகரிப்பு, இப்படி ஏராளமான கொடுப்பனவுகளையும் அதிகரிப்புகளையும் மஹிந்த ராஜபக்சே இம்முறை அறிவித்திருக்கிறார். வடக்குக்கான அதிவேக நெடுஞ்சாலையை 2017ஆம் ஆண்டுக்குள் பூர்த்தி செய்தல், நாட்டின் விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்தல், கொழும்பு நகரை மேலும் நவீனப்படுத்தல் என்று பல்வேறு கட்டுமான முதலீடுகளையும் அவர் அறிவித்திருக்கிறார்.
கொழும்பு நகரி நிவாசனி
கொழும்பு நகரில் குழந்தைகளில் வாழ்கின்ற சுமார் 50,000 குடும்பங்களுக்காக புதிய வீடமைப்பு திட்டங்களுடன் பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளை புதுப்பிக்கின்ற வேலை திட்டத்திற்காக 750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்குவதாகவும் மஹிந்த ராஜபக்சே இங்கு கூறினார். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் பிரகாரம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வழமை போல பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கே அதிக அளவு நிதி, அதாவது 285 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு மொத்தமாக 113 பில்லியன் ரூபாயும் நிதி திட்டமிடல் அமைச்சுக்கு 180 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 அமைச்சுகளும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, அவரது சகோதரர்களான கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பெசில் ராஜபக்சே ஆகியோரின் பொறுப்பிலேயே இருக்கின்றமை தொடர்பில் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். வரும் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படலாம் என்ற யூகங்கள் இருக்கும் நிலையில் வரும் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ண சார்வானந்தாவின் கருத்தை கேட்டார். மீண்டும் ஜெயபிரகாஷ்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வரவு செலவு திட்டத்தை அது ஒரு நாட்டு மக்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல ஒரு தேர்தலை எதிர்பார்த்து அதற்கு ஏற்றவாறு அவர் நாட்டின் வெவ்வேறு சமூக குழுக்கள் அல்லது பிராந்திய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை அல்லது சலுகைகளை அல்லது தான் அவர் முன்மொழிந்திருக்கிறார். இது ஒரு எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றுதான்.
குறிப்பாக நீங்கள் எதனை சொல்லுவார்கள்?
குறிப்பாக சம்பள உயர்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்கலைக்கழகத்தில் சேர முடியாதவர்களுக்கு 50,000 தொழில் வாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். சிறுநீரக நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்குவதாக இருக்க, ஏனெனில் உங்களுக்கு தெரியும் வட மத்திய மாகாணத்தில் அதொரு அன்றாதபுர புலனர் போன்ற மாவட்டங்களில் அது பாரிய சிறுநீரக நோய் பெரிதாக பரவுகின்றது. ஆகவே அவ்வாறு அவர் மலையக மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். இது போன வருட வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட ஒன்றைத்தான் திருப்பியும் அவர் கூறுகிறார். தேர்தலை எதிர்பார்த்து வைக்கப்பட்டதான் அதுக்குரிய பண வசதிகளை கிடைக்குமா கிடைக்காதா, இது வேலை நிறைவேற்றப்படக்கூடியதா என்றது ஐயப்பாடாகத்தான் இருக்கின்றது.
வழமையில் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த யுத்த காலத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். பாதுகாப்பு நிதி செலவினம் என்பது அநேகமாக ஒரு அதிக அளவில் இருக்கின்ற ஒரு செலவினமாக இருந்து வந்திருக்கிறது. தற்பொழுது இந்த பாதுகாப்பு செலவினத்தை 5.5% மூன்று வீதமாக குறைத்திருப்பதாகவும், அந்த நிதியை வேறு கிராமப்புற உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளுக்காக செலவிட இருப்பதாகவும் ஜனாதிபதி முன்மொழிந்திருக்கிறார். இதனை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
எனது கணிப்பின்படி இதில் சற்று அவர் நேர்மையற்ற விதத்தில் செயல்படுகிறார் என்று எதிர்பார்க்கின்றேன். மொத்த தொகையை எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் கூட பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை போன ஆண்டை ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாகத்தான் இருக்கின்றது. அவர் வீதாசாரத்தை ஏன் எடுக்கின்றார் என்றால், என்னென்ன மொத்த பொது செலவுகள் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிக்கும் பொழுது வீதாசாரம், அந்த வீதாசாரத்தில் கூட எனக்கு ஐயப்பாடு இருக்கின்றது. 5% 3.5% ஒரு ஆண்டில் குறைப்பது ஒரு சாத்தியப்பட முடியாத ஒன்று என்று தான் நினைக்கின்றேன்.
இந்த இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அவர் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் அது நிதி ஒதுக்கீடுகள் என்பது நாடு முழுமைக்குமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிதி ஒதுக்கீடாக இருக்கிறது. ஆனால் முன்னாள் போர் வளையங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிறப்பான செயற்திட்டங்களை இதில் அறிவித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இதில் மாத்திரமல்ல, இதற்கு முன்னே வரவு செலவு திட்டங்களிலும் போருக்கு பின்னான காலப்பகுதி அறிவித்திருக்க வேண்டும். ஏனைய போருக்கு பின்னான நாடுகளை எடுத்துக்கொண்டால், கொலம்பியாவை எடுத்துக்கொண்டால், அதற்கு முன்னே போல எடுத்துக்கொண்டால் கூட, எந்த ஒரு நாட்டிலும் 2.5 லட்சம் 3 லட்சம் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவன் மக்கள் இருக்கிறார்கள். அவருக்கு ஓரளவாவது நிவாரணங்களை வழங்க முனைந்திருக்க வேண்டும். அதை இந்த 5 வருடங்களாகவும் மேலும் ஒரு முறையாக இந்த அரசாங்கம் நேரடியாக செய்யவில்லை. அதனால் தான் முல்லைத்தீவு மாவட்டத்தை கொண்டால் 28.8% முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 25% இருக்கின்றது, குறிப்பாக பெண்கள் மத்தியில். அவர்கள் அதை பற்றி ஒரு உதாசீனமான ஒரு அணுகுமுறையை தான் கையாளுகிறார்கள்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து அவர் முன்வைக்கின்ற 10வது வரவு செலவு திட்டம் இது. கடந்த காலங்களில் இவர் முன்வைத்திருக்கின்ற வரவு செலவு திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்தந்த ஆண்டுகளில்?
இது ஒரு முக்கியமான கேள்வி. எதிர்பார்த்த பணம் கிடைக்கவில்லை, அளவு வரும் நிர்வாக குறைபாடுகள், அதுகள் ஏதாவது சொல்வார்கள். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், இந்த முறை விசேடமாக ஒரு 3வது தடவை வேக ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட எதிர்பார்த்திருக்கும் வேளையில் அவர் ஒரு நாட்டின் பல்வேறுபட்ட சமூக மக்களுக்கு பயன்படக்கூடிய அவர் பரந்த அளவிலான சலுகைகளை முன்மொழிந்திருக்கிறார். எனது பொருளியல் கணிப்பின்படி, இலங்கை பொருளாதாரத்தின் தற்போதைய நிலைமையின்படி, இதில் ஒரு 50% கூட முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
இலங்கையின் பொருளாதார வல்லுநர் முத்துகிருஷ்ண சார்வானந்தாவின் இந்த பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். இந்திய ஊழியர்கள் 8 பேருக்கு குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் மிக குறைவான சம்பளம் கொடுத்ததற்காக அமெரிக்காவின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றின் மீது அந்த நாட்டின் தொழிலாளர் நலன் கண்காணிப்பு அமைப்பு அபராதம் விதித்திருக்கிறது. மணிக்கு 100 ரூபாய்க்கும் குறைவான சம்பளம் மட்டுமே கொடுத்து வாரத்துக்கு 122 மணி நேரங்கள் கணக்கில் இந்த ஊழியர்கள் வேலை வாங்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. பிபிசியின் இந்த குறிப்பை தருகிறார் சாதாத்.
அமெரிக்காவிலே கணினி தொழில்நுட்ப நிறுவனங்கள் குவிந்திருக்கக்கூடிய கலிபோர்னியாவின் சிலிக்கன் வேலியில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் இமேஜிங் என்ற நிறுவனம் குறிப்பிட்ட காலத்துக்கு தமக்காக வேலை பார்க்க இந்தியாவிலிருந்து 8 தொழிலாளிகளை அழைத்து வந்திருந்தது. ஃபாஸ்டர் சிட்டியிலிருந்து தமது நிறுவனத்தின் தலைமையகத்தை ஃப்ரெமோண்ட் என்ற இடத்துக்கு மாற்றுவதற்கான பணிகளில் இந்திய ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அந்த நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் இமேஜிங் நிறுவனம் இந்திய தொழிலாளர்கள் 8 பேருக்கும் அவர்கள் சாதாரணமாக இந்தியாவில் பெங்களூருவில் பெற்று வந்த அதே சம்பளத்தை அமெரிக்காவில் வைத்து வழங்கியிருக்கிறது. மணிக்கு கிட்டத்தட்ட 75 ரூபாய் என்ற கணக்கில் வழங்கப்பட்ட சம்பளம் இது. இந்த தொகையை அமெரிக்க டாலரில் பார்க்க போனால் மணிக்கு $1.21 என்று ஆகிறது. கலிபோர்னியாவின் சட்டங்களின் பிரகாரம் எந்த ஒரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் மணிக்கு $8 சம்பளம் வழங்கப்பட வேண்டும். தவிர ஒரு வாரத்திலே 40 மணி நேரங்களுக்கு கூடுதலாக வேலை பார்த்தால் அதற்கு மேலதிக வேலை நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த 8 பேரிடமிருந்தும் வாரத்துக்கு 122 மணி நேரங்கள் வேலை வாங்கப்பட்டிருந்தும் அவர்களுக்கு இந்த கொடுப்பனவு எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. தொழிலாளர் நலனுக்கான அரசு அதிகாரிகள் நடத்திய ஆய்வுகளில் இந்த விஷயம் தெரிய வந்தது. லாஸ் ஏஞ்சலஸில் தொழிலாளர்கள் பிழியப்படுகின்ற ஆயத்தாடை தொழிற்சாலைகளிலே கூட இவ்வளவு குறைவான சம்பளம் கொடுக்கப்பட்டதை தான் பார்த்ததில்லை என தொழிலாளர் திணைக்களத்தின் மாவட்ட துணை இயக்குனர் மைக்கேல் ஈஸ்ட்வுட் குறிப்பிட்டிருக்கின்றார். குறைந்தபட்ச ஊதியம், கூடுதல் நேர கொடுப்பனவு தொடர்பான அமெரிக்க சட்டங்களை தற்செயலாக தாங்கள் பின்பற்ற தவறிவிட்டதாய் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் இமேஜிங் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சம்பள பாக்கியாக இந்த ஊழியர்களுக்கு $40,000 வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்ற தொழிலாளர் திணைக்களம் இந்த நிறுவனத்தின் மீது $3,000 அபராதமும் விதித்திருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு பயண அறிவுரைகளை வழங்கும் புத்தக வெளியீட்டு நிறுவனம் லோன்லி பிளானட் ஒவ்வொரு ஆண்டும் பயணிகள் பார்க்க வேண்டிய நகரங்கள் பட்டியலை வெளியிடுவது வழக்கம். இந்த முறை வரும் 2015 சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய 10 முக்கிய உலக நகரங்களின் பட்டியலில் சென்னைக்கு அது 9வது இடத்தை அளித்திருக்கிறது. வாஷிங்டன், இத்தாலியின் மிலன், இங்கிலாந்தின் சாலிஸ்பரி, கனடாவின் டொரண்டோ போன்ற நகரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள நாடுகளிலிருந்து இடம்பெறும் ஒரே நகரம் சென்னைதான். சென்னை ஒரு வர்த்தக நகரம், ஒரு மாநிலத்தின் தலைநகர் என்பதை தாண்டி சர்வதேச சுற்றுலா நகரம் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறதா, ஏன் இந்த தேர்வு என்று இந்த சஞ்சிகையின் ஆசிரியர் குழுவின் இயக்குநர் டாம் ஹால் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
When Lonely Planet is pulling together its best in travel list for 2015, we're looking for places that people might consider going to in a particular calendar year, 2015.
Lonely Planet பயண சஞ்சிகையில் நாங்கள் 2015 பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களை பார்க்கும்பொழுது அந்த கேலண்டர் ஆண்டுக்கான சிறந்த இடங்கள் பட்டியலை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்த ஆண்டு சென்னைக்கு மிகவும் முக்கியமான ஆண்டு, அதனால்தான் அது இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறது. அடுத்த ஆண்டில்தான் சென்னை இந்தியாவின் முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட பெருநகர ரயில் சேவையை, அதாவது மெட்ரோ ரயில் சேவையை பெறுகிறது. அதன் மூலம் அது சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு செல்பவர்கள் நுழைந்து செல்லும் ஒரு நகரம் என்பதோடு மட்டும் இல்லாமல் அதற்கென்று ஒரு தனித்துவமான அந்தஸ்தை பெறுகிறது என்றார் டாம் ஹால். மெட்ரோ ரயில் அடுத்த ஆண்டு தொடங்கப்படுகிறது என்பதே சர்வதேச சுற்றுலா பயணிகளை சென்னைக்கு ஈர்க்க போதுமான ஒரு காரணமாக இருக்குமா? இதை வைத்து சென்னையை எப்படி இந்த பட்டியலில் சேர்க்கலாம் என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
In itself, it isn't, but people who are travelling to South India haven't really stopped and looked at Chennai, we feel. And we think that this is going to be...
அதுவே ஒரு காரணமாக இருக்க முடியாதுதான். ஆனால் தென்னிந்தியாவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் சென்னையிலேயே தங்கி அந்த நகரை பார்ப்பது இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே சென்னை இந்த பட்டியலில் இடம்பெறுவது என்பதன் மூலம் சுற்றுலா பயணிகள் சென்னையை பார்க்க உதவும் என்று நினைக்கிறோம். அங்கே அழகான சிலைகள் கொண்ட திராவிட கட்டிடக்கலையில் அமைந்த கோயில்கள் இருக்கின்றன, நாட்டியக் கல்லூரிகள், அருங்காட்சியகங்கள், உள்ளூர்வாசிகள் இரவு பகலாக வந்து போகும் 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை என்று சென்னையில் பார்க்க பல இடங்கள் இருக்கின்றன. எனவே இது சென்னையை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் முன்வைக்கும் ஒரு முயற்சி என்றார் டாம் ஹால். இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் சென்னைக்கு போய் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
I suppose I would answer that question by saying that my own experience of travelling in India is that India's cities generally are underappreciated and that people can be in a rush.
ஆம், நான் பார்த்திருக்கிறேன். இந்த கேள்விக்கு வேறு விதமாகவும் பதிலளிக்க முடியும். இந்திய நகரங்கள் பொதுவாகவே சுற்றுலா பயணிகளால் சரியாக ரசிக்கப்படுவதில்லை. சுற்றுலா பயணிகள் வேகமாக தாங்கள் பார்க்க வந்த கோவா அல்லது கேரளாவின் கடற்கரைகளுக்கோ அல்லது லடாக் பிரதேசத்தின் மலை பிரதேசத்துக்கோ சென்று விடுகிறார்கள். இந்தியாவின் ஆத்மா சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் உண்மையில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி இடங்களுக்கு செல்லும்போதுதான் ஒரு சுற்றுலா பயணிக்கு புதிய ஒன்றை அனுபவித்த உணர்வு ஏற்படும். நான் அங்கு சென்றபோது எனக்கு அது போன்ற உணர்வு தான் ஏற்பட்டது என்றார் டாம் ஹால். ஆனால் நீங்கள் இதுபோல சென்னையை புகழ்வது சென்னைவாசிகளுக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அவர்களே கூட சென்னையின் போக்குவரத்து நெரிசல், புழுக்கம், அழுக்கு மற்றும் குப்பை கூளங்கள் நிரம்பிய தெருக்கள், நாற்றமடிக்கும் கூவம், நதி போன்றவற்றை பற்றி அலுப்படைவார்கள். அது எப்படி சுற்றுலா பயணிகளை கவரும் என்கிறீர்கள் என்று கேட்டதற்கு,
Well, I mean, you know, one of the delights of traveling is that you see places through new eyes rather than the eyes of a local, a Chennaiite or someone who lives in any other city in India. And all of those things that
சுற்றுலா செல்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சியான அனுபவங்களில் ஒன்று என்னவென்றால் எதையும் ஒரு புதிய கண்ணோடு பார்ப்பது என்பதுதான். அவர்கள் சென்னையை சென்னைவாசிகள் பார்ப்பது போல அல்லது பிற நகரங்களை அந்தந்த நகரவாசிகள் பார்ப்பது போல பார்க்க மாட்டார்கள். நீங்கள் சொன்ன அந்த எல்லா விஷயங்களுமே சென்னைக்கு ஒருவர் செல்வதை ஒரு மறக்க முடியாத குறிப்பிடத்தக்க விஷயமாக உருவாக்குகின்றன. அதில் சில விஷயங்கள் நல்லவை, சில அவ்வளவு நல்ல விஷயங்கள் அல்ல. நீங்கள் சொன்ன அந்த நெரிசல், புழுக்கம், நகரின் வண்ணமயமான காட்சிகள் எல்லாமே சுற்றுலா பயணிகளால் பார்க்க தகுந்தவைதான் என்றார் டாம் ஹால்.
இந்த பட்டியலை நீங்கள் எப்படி உருவாக்கினீர்கள், அந்த வழிமுறையை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Lonely Planet has contributors around the world, and we ask those people to send in their suggestions of things to do, and we put the emphasis on it being
Lonely Planet-க்கு உலகெங்கிலும் கட்டுரையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அவர்களது தேர்வுகளை அனுப்புமாறு கோரினோம். இந்த நகரங்கள் செய்தியில் இருக்க வேண்டும், அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் செய்தியில் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் கிடைத்த நீண்ட ஒரு பட்டியலை வைத்து நாங்கள் செய்தியில் அடிபடுவது சுற்றுலா பயணிகள் செலவு செய்யும் பணத்துக்கு கிடைக்கும் பெருமதி மற்றும் ஒரு நகரத்தினை பிற இடங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் சிறப்பு அம்சங்கள் ஆகியவைகளை கருத்தில் வைத்து இந்த இறுதி பட்டியலை தயார் செய்கிறோம். அந்த அடிப்படையில் 2005 பார்க்க வேண்டிய நாடுகள், பிரதேசங்கள் மற்றும் நகரங்கள் பட்டியலை உருவாக்கினோம். அதில்தான் சென்னை இடம் பிடித்திருக்கிறது என்றார் டாம் ஹால். லோன்லி பிளானட்டின் ஆசிரியர் குழுவின் இயக்குனர் டாம் ஹால். சென்னைக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் பற்றி அகில இந்திய பயண முகவர்கள் சம்மேளனத்தின் பஷீர் அகமது அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
நான் முதலில் லோன்லி பிளானட் .com சிறந்த 10 நகரங்களிலே சென்னையை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வரவேற்கிறேன், நன்றியும் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் சென்னை என்பது இன்று நேற்றல்ல, பாரம்பரியம் மிக்க ஒரு சவுத் இந்தியாவிலே ஒரு சிறந்த தலைநகரமாக விளங்கியது. முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது இந்த மாதிரி போர்ட்டு, மியூசியம் மற்றும் இந்த மெரினா கடற்கரை இன்றும் இந்த சிறந்த கடற்கரையிலே ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வருத்தம் என்னவென்றால், சிறந்த முறையில் பராமரிக்கப்படவில்லை என்ற குறையை தவிர பராமரித்தால் இது 9வது இடையில, இது கடந்த முதல் 3 இடங்களிலே பிடிக்கக்கூடிய சிறந்த ஒரு நகரமாக விளங்கும்.
இந்த பராமரிப்பில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? நீங்கள் வந்து இந்த பராமரிப்பு பிரச்சனையில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அல்லது இது வெறும் அரசு மட்டும் செய்ய வேண்டிய வேலை அல்ல, சமூகமும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா?
சரியா சொல்லுங்கள். ஆனால் இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும் செய்ய வேண்டியதில்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த பிரதம மந்திரியுடைய இதில் சுத்தமாக இது ஆல் இண்டியா இதில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கிளீன் இந்தியாவில் அந்த ப்ராஜெக்டில் பர்டிகுலராக தமிழ்நாடும் சிறந்த முறையில், பர்டிகுலராக நாங்கள் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாங்களும் இதற்கு ஒத்துழைக்கிறோம். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டிலிருந்து சாந்தோம் சர்ச் கத்தீட்ரல் சர்ச் வரை சுரங்கப்பாதையெல்லாம் இருந்த ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே இந்த பராமரிக்கப்படாததால் தான் இன்று ஒரு சிறந்த ஒரு நகரத்தில் பர்டிகுலராக வெளிநாட்டவர்கள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை விரும்புகிறார்கள்.
பராமரிப்பை தவிர நகரத்திலே வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்தால் அவர்கள் வந்து ஒரு நட்பாக நடத்தப்படுகிறோம் என்று உணர்வதற்கான சூழ்நிலை சென்னையில் இருக்கிறதாகும்.
கடந்த 15 வருஷங்களுக்கு முன்பு உள்ள நிலையை பார்க்கும்போது இப்பொழுது நாங்கள் மிகவும் முன்னேறி இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆனாலும் சிறந்த முறையில் சில நாடுகளில் இருக்கும்போது கடைபிடிக்கல. அதாவது முக்கியமாக ஒன்று, டூரிஸ்ட் இறங்கும் பொழுது முதலிலே ஏர்போர்ட்டு இறங்கும் போதே அவர்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஏர்போர்ட்டாகவும், அங்கே இறங்கும் போது அங்கே வந்து டாக்ஸி டிரைவர்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ இவைகள் எல்லாம் சிறந்த முறையில் இருந்தால் அந்த ஊருக்கு வருபவர்கள் முதலிலேயே அவர்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன், அதாவது நல்ல நாட்டிற்கு வந்தோங்கிற ஒரு இது வரும்.
இந்த சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ளப்படுகிறது என்பதை பற்றி முன்னே சொன்னீர்கள். சென்னையிலே ஓடுகின்ற நதி கூவம், அந்த நதியின் நிலை மற்றும் அந்த நகரத்துக்கு இருக்க வேண்டிய அந்த பசுமையான அந்த ஒரு பசுமை சூழல், இதெல்லாம் நகரத்தின் அழகை கூட்டும். அது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் ஒரு அந்த நகரத்தை பார்க்க தூண்டும் என்று பலர் கருதுகிறார்கள். அந்த விஷயங்களிலே நகரில் சென்னை நிர்வாகத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறதா, அவர்கள் இதை பற்றி கவனிக்கிறார்களா என்பது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன?
இந்த கூவம் நதியுடையது அந்த பர்டிகுலராக சில பீச்சுகள்லாம் இருக்கிறது, எலியட்ஸ் பீச் என்று இருக்கிறது பெசன் நகரிலே. அது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து சிறந்த பீச்சாக விளங்கப்பட்டது. சின்ன பீச்சாக இருந்தாலும் அங்கே அடையாறு ரிவரும் அந்த கடலும் அந்த சேரக்கூடிய இடம் அப்பொழுதுதான் நன்றாக இருந்தது. அதே போல் இங்கே கூவம் நதியும் இங்கே மெரினா பீச்சும் கலக்கிற இடமும் நல்ல விதமாக பராமரிக்கப்பட்டது. இப்போது அந்த பராமரிக்கப்படவில்லை. சென்னை வாசிகளே மூக்கை மூடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே வருந்தத்தக்கது தான்.
சென்னையைச் சேர்ந்த பயண முகவர் சம்மேளனத்தின் பஷீர் அகமது. பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனுடன் அறிமுகமான நடிகர் எஸ் ராஜேந்திரன் இன்று சென்னையில் காலமானார். அவரது வாழ்க்கையை பற்றிய ஒரு குறிப்பை தருகிறார் சென்னையிலிருந்து சம்பத்குமார்.
கொஞ்சம் பாரு நீயே அண்ணம் போல நடை நடந்து என்ன என்றும் பசுமையாக நெஞ்சில் நிற்கும் இந்த பாடலை கேட்கும் பொழுது முதலாளி என்ற படத்தில் நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரனின் நினைவுதான் வரும். பாடலைப் போலவே அவருடைய நடிப்பும் பசுமையாக நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கும். எஸ் எஸ் ராஜேந்திரன் அன்றைய காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய நடிகர்களில் பலரைப் போல நாடக மேடையிலிருந்துதான் திரைத்துறைக்கு வந்தவர். என்றாலும் நாடக மேடையின் அதீத நடிப்பின் பாதிப்பு எதுவுமின்றி திரையின் சினிமாவின் பரிமாணங்களை உணர்ந்து நடித்தார். நடிகர்களுக்கு மிகவும் தேவையான தெளிவான உச்சரிப்பு இவரிடமும் சிவாஜி கணேசனிடமும் தான் இருந்தது என்று விமர்சகர்கள் கூறுவது உண்டு. இயல்பான நடிப்பு, தெளிவான உச்சரிப்பு இவற்றால் ரசிகர்களை கவர்ந்தவர் எஸ் எஸ் ராஜேந்திரன். இவரை இனங்காட்டிய முதற்படம் கருணாநிதியின் வசனத்தில் உருவான பராசக்தி தான். பராசக்தி தான் சிவாஜி கணேசனுக்கும் முதல் படம் என்பது அனைவரும் அறிந்ததே. எஸ் எஸ் ராஜேந்திரன் சிவாஜி கணேசன் நடித்த பல படங்களில் இரண்டாவது முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்தாலும் என்றுமே நடிப்பில் தனக்கென உரிய இடத்தையும் பெற்று பிரகாசித்தார் என்பது உண்மை.
எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன், உங்க குடும்பமே அயோக்கியத்தனமான குடும்பம் ஆயிரம் தடவை சொல்லுவேன்.
சொல்லலாம், அதுக்கு விளக்கம் கொடுக்க துணிவும் தைரியமும் இருக்கு உங்களுக்கு?
எங்கிட்ட என்னையா கேக்குற?
டேய் ராமு, நான் சொல்றத கேட்க மாட்டேன், நீ வெளியே போறியா இல்லையா?
அவன் எப்படி போவான்? என்னதான் ஆவணத்த பயனா இருந்தாலும் இந்த குட்டையில உருண மட்டும் தான் ஆகணும். உனக்கு இருக்கிற சின்ன புத்தியில பாதியாவது அவனுக்கு இல்லாமையா போகும்.
பாருக்கா பாருக்கா, அவர் பேசுறத
நீ விளங்கிக்கிட்டு உங்க அக்காவை அழைச்சிட்டு போடாதீங்க. நீ ஒரு திருட்டு ராஸ்டல், அவன் ஒரு விபச்சாரி.
ஐயோ
விபச்சாரி, விபச்சாரி! அட இருதயம் இல்லாத கொடும் பாவியே, யார் விபச்சாரி? யார பார்த்து அந்த வார்த்தை சொன்ன? உன்னுடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வராம அணை போட்டு தடுத்து வந்த இந்த அன்பு தெய்வமா விபச்சாரி? குடும்ப பெருமையை காப்பாற்றுறதுக்காக
விஜயகுமாரியை திருமணமும் செய்து கொண்டார். இவருடைய முழு நடிப்பு திறனும் வெளிவந்தது கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் இயக்கத்தில் வெளிவந்த சாரதா என்ற படத்தில் என்று அனைவரும் அறிவர். தமிழ் ஆசிரியராக காதல் திருமணம் முடித்து பின்னர் விபத்து காரணமாக ஆண்மையை இழந்த பாத்திரத்தை இவரை விட வேறு ஒருவர் இத்தனை அழகாக சித்தரித்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே. சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட பூம்புகார் படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் கோபலனாக நடித்தார். இதற்கு வசனம் எழுதியவர் கருணாநிதி.
உன்னாள் இது போலே வருமாயினி மேலே, உன்னாள் இது போலே வருமாயினி மேலே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள்,
குலதெய்வம், தைப்பிறந்தால் வெளிபறக்கும், சிவகங்கை சீமை, பச்சை விளக்கு போன்ற படங்கள் இவருக்கு புகழ்பெற்று தந்த வேறு சில வெற்றி படங்கள். ஆரம்ப காலத்திலேயே திராவிட இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் உறுப்பினராக சேர்ந்தார். கழகத்தின் பகுத்தறிவு கொள்கைக்கு முரண்படாமல் புராண படங்களில் நடிப்பதில்லை என்று இறுதி வரை உறுதியாகவே இருந்தார். எனவேதான் இவரை லட்சிய நடிகர் ராஜேந்திரன் என்றே அழைத்தார்கள். திமுகவின் சார்பில் தமிழக சட்டமன்ற உறுப்பினரான முதல் சினிமா நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான். பின்னர் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர், அஇஅதிமுகவில் பின்னர் இணைந்தார். அத்துடன் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவடைந்தது. அரசியலில் சாதித்ததை விட எஸ் எஸ் ராஜேந்திரன் திரையில் சாதித்தது அதிகம் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து.
எஸ் எஸ் ராஜேந்திரன் பற்றிய குறிப்பை வழங்கியவர் சம்பத்குமார். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
எபோலா நோய்க்கு எதிரான பரீட்சாத்தகரமான தடுப்பு மருந்துகள் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் பல லட்சக்கணக்கில் பயன்பாட்டுக்கு தாராகிவிடும் என்று WHO உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஆணையம் கேட்டிருக்க மேலதிக கட்டணமான 2.7 பில்லியன் டாலர்களை பிரிட்டன் செலுத்தப் போவதில்லை என்று பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. Thank you.